புனிதவியாளன் சிந்தனைகளை வழங்குபவர் அருள்பணி லியோ வில்லியம், சேலம் மறைமாவட்டம்.
இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால். இறை இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய வத்திக்கான் வானொலியின் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கத்தோலிக்க திருச்சபையின் திருவழிபாடுகளில் மிகவும் உன்னதமான தவக்கால புனித வாரத்தில் நாம் இருக்கிறோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் இவர் என்று ஆர்ப்பரிப்போடும் முழக்கங்களோடும் குருத்து ஞாயிறன்று மாபெரும் பவனியுடன் இயேசுவின் பாடுகளின் கொண்டாட்டங்களை நாம் துவங்கினோம். இன்று தவக்காலத்தின் இறுதி மூன்று நாட்களின் முதல் நாள் புனித வியாழன். இன்றைய நாளில் நான்கு காரியங்களை நினைவு கூறுகிறோம். நற்கருணை, குருத்துவம், பாதம் கழுவுதல் மற்றும் அன்பு கட்டளை. இந்த நான்கும் ஒன்று மற்றொன்றோடு தொடர்பு கொண்டிருப்பதை நாம் அறிவோம். நற்கருணை. திருத்தந்தை ஆறாம் பவுல் தனது மிஸ்தேரியும் ஃபிதேயி என்ற சுற்றுமடலில் கிறிஸ்துவிடமிருந்து திரு அவை பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளிலும் முக்கியமான கொடை நற்கருணை என்று சொல்லுகிறார். திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் தனது எக்லேசியா தே யுக்கரிஸ்தியா என்ற சுற்றுமடலில் நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மையமுமாக இருக்கிறது என்கிறார். வலிமையும் வல்லமையும் பெற, நலன்களையும் நன்மைத்தனங்களையும் அனுபவிக்க, உயர்வையும் ஊக்கத்தையும் அடைந்திட நற்கருணை நமக்கு இன்றியமையாதது. குருத்துவம். நற்கருணை இல்லையேல் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லையேல் நற்கருணை இல்லை என்று நற்கருணைக்கும் குருத்துவத்திற்கும் இடையே இருக்கின்ற ஒன்றிப்பை தெளிவாக கூறுகிறார் புனித அகுஸ்தினார். நற்கருணையை பிரசன்னப்படுத்த இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். நற்கருணையிலும் குருத்துவத்திலும் பங்கு பெறுபவர்கள் இயேசுவின் அன்பு கட்டளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த அன்பு கட்டளையை பின்பற்றி வாழ இயேசு பாதம் கழுவுதல் மூலம் வெளிப்படுத்துகிற பணிவாழ்வு அவசியமாகிறது. இவ்வாறு நற்கருணை, குருத்துவம், பாதம் கழுவுதல் மற்றும் அன்பு கட்டளை ஆகிய நான்கும் ஒன்று மற்றொன்றோடு தொடர்பு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தி அன்பு கட்டளையை பணிவாழ்வின் மூலம் கடைபிடிக்க இயேசு அழைக்கின்றார். இவை அனைத்தும் பாஸ்கா விருந்தினை மையப்படுத்தியதாக அமைகிறது. இப்புனிதமான விருந்தை பற்றிய விளக்கத்தை திருவிவிலியத்தில் மூன்று கேள்விகளின் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். இவ்விருந்து எப்படிப்பட்டது? இவ்விருந்தில் பங்கு கொள்பவர்களின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இவ்விருந்தில் பங்கு கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும்? இவ்விருந்து எப்படிப்பட்டது? விடுதலை பயண நூல் 12:1-14 வரை உள்ள வசனங்கள் இதற்கு பதிலளிக்கிறது. எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களை மீட்க ஆண்டவர் அவர்களை கடந்து சென்று வாழ்வழித்ததை நினைவு கூறும் விருந்து. இறை வல்லமையை வெளிப்படுத்தும் விருந்து. இறைவனின் அன்பை நினைத்து பார்த்து யூத குடும்பம் முழுவதும் ஒன்று கூடி நன்றி சொல்லும் விருந்து. இது ஆண்டவரின் பாஸ்கா. இவ்விருந்தில் பங்கு கொள்பவர்களின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் 11:23-26 வரை உள்ள வசனங்களில் இதற்கு பதிலளிக்கிறார். சுயநலத்தால் பிளவுபட்ட உள்ளத்தோடும் கட்சி மனப்பான்மையோடும் போட்டி போட்டு கொண்டிருக்கும் கொரிந்து நகர் மக்களுக்கு புனித பவுல் இயேசு நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்வை விவரித்து இவ்வுணவில் பங்கு கொள்ள தூய்மையான மனநிலை வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறார். பிளவுபட்ட மனநிலை இவ்விருந்தில் பங்கு கொள்ள தகுதியற்ற மனநிலை என்று கூறி இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவரின் சாவை அறிவிக்கும் கடமையை நாம் பெற்றுள்ளோம் என்பதை வலியுறுத்துகிறார். ஆண்டவரின் சாவை அறிவிப்பது என்பது அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உண்டு என்பதை பறைசாற்றுவதாகும். இவ்வாறு இவ்வுணவில் பங்கு கொள்ள கிறிஸ்துவின் மனநிலை அவசியம் என்கிறார் புனித பவுல். இவ்விருந்தில் பங்கு கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும்? யோவான் நற்செய்தியாளர் 13:1-17, 31-35 வரை உள்ள வசனங்களில் இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவும் அந்த நிகழ்வில் இக்கேள்விக்கு பதிலளிக்கிறார். இவ்விருந்தில் பங்கு கொண்டவர்கள் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகிறார்கள். வழக்கமாக ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கின்றபோது அவருடைய கடைசி ஆசை என்ன என்பதை அறிந்து அதனை நிறைவேற்றுவதை முக்கிய கடமையாக நாம் கருதுகிறோம். தம்முடைய இவ்வுலக வாழ்வு நிறைவு பெறப் போகிறது என்பதை அறிந்தவராய் இயேசு தம் சீடர்களிடம் தனது இறுதி ஆசையை அன்பு கட்டளையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார். இயேசு எப்படி அன்பு செய்தார்? யோவான் நற்செய்தியில் அவர் வெளிப்படுத்துகிற செயலை நாம் உற்று பார்க்க வேண்டும். பந்தியிலிருந்து எழுந்து மேலாடைகளை களைந்து துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு தண்ணீர் ஊற்றி பாதங்களை கழுவுகிறார். பின்பு மேலாடைகளை அணிந்து கொண்டு நீங்களும் மற்றவர்களின் பாதங்களை கழுவுங்கள் என்கிறார். இயேசுவின் இந்த செயல்களை புனித பவுலின் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2:6-11 உள்ள வசனங்களில் நாம் காண்கின்ற கிறிஸ்தியல் பாடலோடு சேர்த்து பார்க்கின்றபோது அவர் வெளிப்படுத்துகின்ற அன்பின் ஆழம் நமக்கு தெளிவாகும். பந்தியிலிருந்து எழுந்து, கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடுத்து, மேலாடைகளை களைந்து, தம்மையே வெறுமையாக்கி, துண்டை இடுப்பில் கட்டி, அடிமையின் வடிவை ஏற்று, தண்ணீர் ஊற்றி பாதங்களை கழுவி, சிலுவை சாவை ஏற்று வாழ்வை தந்து, மேலாடைகளை அணிந்து கொண்டு நீங்களும் இதை செய்யுங்கள் என்றார். 3 உயிர்ப்பு கடவுள் அவரை மிகவும் உயர்த்திய தருணம். இவ்வாறு இயேசுவின் இந்த செயல்கள் அவருடைய உன்னதமான அன்பை, தன்னை கையளித்து சாவை வென்று மனிதருக்கு வாழ்வு தந்த மேலான அன்பை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சுயநலமற்ற பிறநலம் காக்கும் அன்பைத்தான் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ இயேசு இன்று அழைக்கிறார். தவக்காலத்தில் நாம் பாடும் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனிதப்பண்பிருந்தால் என்ற பாடல் வரிகள் இந்த அன்பை மறந்திடாமல் இருக்கும் அழைப்பாக அமைகிறது. இந்த உன்னதமான அன்பை மையப்படுத்திதான் நற்கருணை மற்றும் குருத்துவம் என்னும் திருவருட்சாதனங்களை ஏற்படுத்தி பணிவாழ்வு வாழ இயேசு அழைக்கிறார். ஆகவே இம்மாபெரும் திருவிருந்து கொண்டாட்டத்தை நினைவு கூறும் நாம் நமது வாழ்வு இந்த உன்னதமான அன்பிற்கு சான்றாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நற்கருணையிடம் நாம் கொண்டிருக்கும் அன்பு, குருத்துவத்தின் மீதும் குருக்களின் மீதும் நாம் கொண்டிருக்கும் அன்பு, நாம் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கும் அன்பு, இவை அனைத்திலும் சுயநலம் கலைந்து பிறநலம் காக்கும் அன்பை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் அன்பின் வளர்ச்சியை விட அன்பின் வறட்சியே அதிகமாகிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். உண்மையான அன்பு இருந்தால் போர்கள், வன்முறைகள், பாகுபாடுகள், ஒருவர் மற்றவரை பழிவாங்கும் மனநிலை, தன் தேவைக்காக அடுத்தவரை ஒரு பொருளாக பயன்படுத்துகிற கலாச்சாரம், பாலியல் கொடுமைகள், இயற்கைக்கு எதிரான வன்முறைகள் எப்படி இருக்க முடியும்? திருத்தந்தை 16 பெனடிக்ட் தன்னுடைய தேயுஸ் காரிதாஸ் எஸ்த் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்ற சுற்றுமடலில் அன்பின் பரிமாணங்களை பற்றி விளக்கும்போது, இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களை காட்டிலும் பொருட்கள் மீது அதிக அன்பு கொண்டும் வாழும் கலாச்சாரம் வளர்ந்து வருவதை கண்டித்து, பொருட்களை மையப்படுத்தி வாழ்வது அபத்தமானது மட்டுமல்ல ஆபத்தானது என்று கூறுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்புனித நாளில் நமது வாழ்வு நற்கருணையையும் குருத்துவத்தையும் மையப்படுத்திய அன்பின் பணிவாழ்வாக அமைந்திட வரம் கேட்டு, இயேசுவின் அன்பை மறக்காமல், மறந்து மனித பண்பை இழக்காமல் வாழ இறையருள் வேண்டுவோம்.
புனித வியாழன் சிந்தனைகளை வழங்கியவர் அருள்பணி லியோ வில்லியம், சேலம் மறைமாவட்டம்.